கடப்பாறைக்கு சுக்கு கஷாயம். ஜானகிராமனுக்கு தெய்வ நாட்டம் மிகுதி. அவருடைய வழி வேறு, என் வழி வேறு. இந்தோனேஷியாவில் ஒரு குரு தேவாரம், அப்படித்தான் ஞாபகம். எனக்கு அவர் பெயர் மறந்து விட்டது. அவர் ஒரு புதிய தியான முறையை போதிக்கிறாராம். அவருக்கு உலகமெங்கும் சீடர்களாம். அவருடைய ஆசி பெற்ற தலைமை சீடர் ஒருவர் மயிலாப்பூரிலேயே இருக்கிறாராம். அவருக்கு தியான முறை போதிக்கும் அதிகாரம் இருக்கிறதாம். அவரது சீடர்கள் வாரம் ஒரு முறை அவர் இல்லத்தில் கூடி தியான பயிற்சி செய்வது வழக்கமாம். ஜானகிராமனும் ஒரு சீடர். அவர் தியானத்திற்கு என்னையும் கூப்பிட்டார். அது என்ன புதிய தியான முறை என்று கேட்டேன். எல்லோரும் ஒரே ஹாலில் கூடுவோம், தனித்தனியாக அமருவோம். ஆசனம் என்று எதுவும் இல்லை, மந்திரம் இல்லை. சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம், அரிப்பு வந்தால் சொரிந்து கொள்ளலாம். கொட்டாவியை அடக்க வேண்டாம், கவனம் மட்டும் அகத்தில் இருக்க வேண்டும், இருக்க முயல வேண்டும். எனக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை. இந்தோனேஷிய குருவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, அடுத்த வருடம் இந்தியா வருகிறார், பார்ப்பேன். தியானத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள், நான் பேசி ஏற்பாடு செய்கிறேன். இருவரும் தலைமை சீடர் வக்கீல் என்று ஞாபகம் வீட்டுக்கு போனோம். ஜானகிராமன் அங்கே கூடியிருந்த ஊரடஜன் சீடர்களிடமும் என் கஷ்டத்தை சொல்லி என்னை அன்றைய தியானத்தில் கலந்து கொள்ள அனுமதி கேட்டார். இது எங்களால் ஆகாத காரியம், குருதேவன் நேரில் பார்க்க வேண்டிய கேஸ் என்று சொல்லி சீடர்கள் மறுத்துவிட்டார்கள். ஜானகிராமன் திரும்பியதும் கேட்டேன், என்னையா இது? என்னை பார்த்து இவர்கள் இப்படி பயப்படுகிறார்கள்? இம்மாதிரி பயங்கரமான சமாச்சாரங்களை, காதில் குரல் கேட்பது, கண்களுக்கு பல வகை காட்சிகள், தோற்றங்கள் தெரிவது, இப்படி அவர்கள் கேட்டதில்லையா? இந்தோனேஷியாவுக்கு எழுதி குருவின் யோசனையை கேட்பதாக சொன்னார்கள். நாளைக்கே எழுதி விடுவார்கள். நான் விழுங்கி இருப்பது கடப்பாறை, சுக்கு கஷாயம் என்ன செய்யும்? எம் வி வெங்கட்ராம் எழுதிய நானும் என் இலக்கிய நண்பர்களும் நூலில் இருந்து. அது வேற, இது வேற. என்னுடைய தேசாபிமான எண்ணங்கள் உருவாகுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தவர் என் நண்பர் நாகராஜ் ஐயங்கார். நாமக்கல்லில் இருந்து இவர் சென்னை சென்று வக்கீலுக்கு படித்தார். அப்போது சென்னை மூர் மார்க்கெட்டில் அடிக்கடி நடக்கும் பாரதிய பிரசங்கங்களுக்கு இவர் போவார். அந்த காலத்தில் மூர் மார்க்கெட்டில் இப்போது உள்ளது போல கட்டடங்கள் இல்லை. பெரும் பகுதியும் புழுதி படிந்த பொட்டலாக இருக்கும். பாரதியாருடைய சுதந்திர பிரசங்கங்கள் அங்கேதான் நடக்கும். மக்கள் திரளாக கூடுவர். விடுதலை வேட்கை மிக்க அநேக புது புது பாடல்களை பாரதியார் இந்த மூர் மார்க்கெட் பிரசங்களிலேதான் அரங்கேற்றினார். அவர் சென்னையை விட்டு புதுச்சேரிக்குள் புகுந்து கொள்வதற்கு சில காலத்துக்கு முன்புதான் ஒரு நாள் மூர் மார்க்கெட் பிரசங்கத்தில் எந்த தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடலில் முதன் முதலாக பாடி மிக்க ஆவேசத்துடன் பிரசங்கம் செய்தார். அந்த கூட்டத்துக்கு நாகராஜ் ஐயங்கார் போயிருந்தார். பாரதியார் பாடிய அந்த பாட்டின் சில முக்கியமான அடிகளை அப்படியே நாகராஜ் ஐயங்காரும் மற்ற மாணவர்களும் எழுதி பாடம் பண்ணி கொண்டனர். அந்த பிரசங்கத்துக்கு சில நாட்களுக்கு பின் நாமக்கல்லுக்கு வந்த நாகராஜ் ஐயங்கார் எங்களை எல்லாம் கூட்டி வைத்து பாரதியாரின் புதுப்பாட்டை பற்றியும் அதிலுள்ள சில குறிப்பிடத்தக்க சொற்றொடர்களை சொல்லி புகழ்ந்து கொண்டிருந்தார். அவர் கடைசியாக மூர் மார்க்கெட்டில் பாடிய எந்த தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாட்டும் அன்று அவர் பேசிய பேச்சும் இளைஞர்களுக்கு சுதந்திர ஆவேசத்தை ஊட்டக்கூடியவை. அவர் அன்று பாடியதாக நாகராஜ ஐயங்கார் எழுதி கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் சொன்ன பாட்டுகளின் சில முக்கியமான பகுதிகளை இப்போது வெளியாகி விற்பனைக்கு வரும் புத்தகங்களில் காண முடியாது. அந்த சில அடிகள் மிகவும் உத்வேகம் உள்ளவைகளாக கருதப்பட்டு அப்போதே அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் பாரதியார் பாடல்களை அச்சிட்டவர்கள் அந்த குறிப்பிட்ட சொற்றொடர்களை உடைய சில அடிகளை அடியோடு விட்டுவிட்டும் புள்ளிகளை வைத்தும் வேறு சில இடங்களில் இடைச்சலைகள் செய்தும் அச்சிட்டு விற்கலாயினர். நாளடைவில் விடுபட்ட வரிகளுக்காக புள்ளிகள் வைத்து அச்சிடுவதும் போய்விட்டது. மாற்றப்பட்ட பாட்டுகளும் மறைந்து விட்டன. இப்போது கிடைப்பது இடைச்சல்களோடு கூடிய பாட்டுகள் தான். நாகராஜ ஐயங்கார் எழுதி கொண்டு வந்து எங்களுக்கு சொன்ன பாட்டிற்கும் இப்போது புத்தகத்தில் படிக்கிற எந்த தனியும் இந்த சுதந்திர தாகம் பாட்டிற்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கின்றன. நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை எழுதி என் கதை நூலில் இருந்து.